புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கே சதாசிவம் அவர்கள் இன்று உலக சுகாதாரமான சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சார் வணக்கம். சார்,
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் கோ சதாசிவம். நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே சுற்றுச்சூழல் பொருளியல் துறையினுடைய இணை பேராசிரியராகவும் தலைவராகவும் பணிபுரிகிறேன். இன்று புதுகை பண்பலை நேயர்களுக்கு உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தை பற்றி நாம் பேச இருக்கிறேன்.
உலக சுற்றுச்சூழல் தினம், அதே நேரத்தில் சுகாதார தினமும் கொண்டாடப்படுகிறது. இரண்டுமே நம்மளுடைய சுகாதாரத்தை பற்றிய ஒரு தகவலாக இருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன சார் இருக்கு?
சுற்றுச்சூழலை பாதிக்கிற காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதலாவது மனித செயல்பாடுகளை நாம் சொல்ல வேண்டும். தொழில் மயமாக்கல், காடுகளை அழித்தல், விவசாயம், அது சார்ந்த நடவடிக்கைகள், கிராமங்கள் எல்லாம் நகரங்களாக மாறுதல், இது மட்டுமல்ல இயற்கை காரணிகளும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காரணங்களாக நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக பூகம்பம் ஏற்படுவது, சூறாவளி காற்று, எரிமலை வெடிப்புகள் போன்ற இயற்கை பேரழிவுகளும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. மூன்றாவதாக காலநிலை மாற்றம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலினுடைய உச்சம் வந்து குறைவாக இருக்கும், ஆனால் தற்போது வெயிலும் சரி குளிரும் சரி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே காலநிலை மாற்றத்தையும் நாம் ஒரு காரணியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாசு என்பது ஒரு முக்கியமான காரணியாக சொல்ல வேண்டும். பல்வேறு ஆதாரங்களின் மூலம் காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, மண் மாசுபடுகிறது, இதெல்லாம் சூழலை பாதிக்கக்கூடிய காரணி என்பதை நாம் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, பல்லுயிர் இழப்பு, பயோடைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய உயிரினங்களின் அழிவையும் வாழ்விட அழிவையும் முக்கியமான காரணமாக எடுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிகளை நம்ம இங்கெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த சிட்டுக்குருவிகளுடைய இனங்கள் எல்லாம் அழிந்து போயின, பல்வேறு தாவர இனங்கள் அழிந்து போயின, இதெல்லாம் பல்லுயிர் இழப்பு என்று நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, நீர், கனிம வளங்கள், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களினுடைய வளங்கள் குறைந்து போவதும் அதிலிருந்து உருவாகக்கூடிய கழிவுகள் உருவாக்கமும் முக்கியமான காரணிகளாக இருக்கின்றன என்பதை நான் பண்பலை நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
ஒண்ணு
இல்லைங்க, சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் சொல்றோம். உதாரணமா நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா, நம்ம முன்னால கண் முன்னால பறவைகள் தெரிகின்றன, மரங்கள் தெரிகின்றன, செடி கொடிகள் தெரிகின்றன, மலை தெரிகிறது, கட்டிடங்கள் தெரிகின்றன, மனிதனால் உருவாக்கப்பட்ட அத்தனை நகரங்களும் தெரிகின்றன. ஸோ சுற்றுச்சூழல் என்பது உயிரினங்களையும் உள்ளடக்கும், உயிரற்றவைகளையும் உள்ளடக்கும். அது மட்டுமல்ல, இந்த சுற்றுச்சூழல் என்பது காற்றினுடைய தரத்தையும் தண்ணீரினுடைய தரம், காலநிலை மாற்றத்தினுடைய ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் சமநிலை போன்றவற்றையும் உள்ளடக்கக்கூடிய விஷயம்தான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றி இருக்கிற மனிதன், விலங்கு, பறவைகள், செடி கொடிகள், மலைகள், ஆறுகள், கிணறுகள் மற்றும் இயற்கையோடு இவைகளெல்லாம் எப்படி ஒன்றி பிணைந்திருக்கின்றன என்பதுதான் சுற்றுச்சூழல் என்பதை நான் பண்பலை நேயர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இப்ப அந்த சுற்றுச்சூழல்ங்கிற ஒரு பக்கத்துல இருந்தா கூட சுகாதாரம் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த சுகாதாரமான சுற்றுச்சூழல் தினம், இந்த தினம் வந்து ஏன் வந்து கொண்டாடப்படுது, இதை பற்றிய ஒரு தகவலை கூட தெரியப்படுத்தலாமே.
சுற்றுச்சூழல் என்று பேசினாலே நம்ம சுகாதாரத்தையும் பேசாமல் இருக்க முடியாது. சுற்றுச்சூழல் என்பது ஒரு முக்கியமான ஒரு இயற்கை அமைவிடமாக இருப்பதால் நாம் இதை ஒரு தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதற்கு வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோமேயானால், 2011 சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு பாலி நாட்டில் உள்ள டென்பசார் எனும் இடத்திலும் இந்தோனேசியாவிலும் ஒரு உச்சி மாநாட்டை நடத்தியது. அந்த உச்சி மாநாட்டில்தான் சர்வதேச சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 26 அன்று அனுசரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இந்த சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், மக்களிடையே சுகாதாரத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது எப்படி என்பதை பற்றி மக்களிடையே பரப்புரை செய்வதும், மாசுபடுதலை குறைப்பது எவ்வாறு, நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவது எவ்வாறு என்பது பற்றிய கருத்துக்களை மக்களிடையே பரப்பி ஊக்குவிப்பதுமான தான் இந்த தினத்தினுடைய முக்கியமான நோக்கமாக நாம் பார்க்கிறோம்.
இப்போ இந்த சுற்றுச்சூழலை வந்து இந்த மாசு ஏற்படுத்தக்கூடிய வகைகள்ல இருக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன இருக்கு, அதே நேரத்துல அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன பாதிப்புகளும் இருக்கு?
முதலாவது, பன்முறை நேயர்களுக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு எதனால் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனும் மனிதன் சார்ந்த நடவடிக்கைகளும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. தொழில்துறை கழிவுகள் என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம். ஏன்னா உற்பத்தி செய்யப்படுகிற தொழிற்சாலைகளில் அதில் நடைபெறுகிற செயல்முறைகளில் காற்றும் கலந்திருக்கிறது, நீரும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதன் மூலம் காற்றும் நீரும் மாசுபடுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாகனங்கள் பெருகி போயின. வாகனங்களிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய CO2 கரியமில வாயு என்பதும், நைட்ரசன் ஆக்சைடு என்பதும் வாகனங்களிலிருந்து வெளியிடப்படுகின்றன. இந்த கரியமில வாயு என்பது மனிதனை வெகுவாக பாதிப்பது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இதோடு காடுகளை அழிப்பதும் ஒரு முக்கியமான காரணியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காடுகளை வெட்டுவதால் சுற்றுச்சூழல் அமைப்புகள் சீர்குலைக்கப்படுகின்றது. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையே மாறி போகிறது. எனவே காட்டை அழிப்பது என்பதும் இன்னொரு காரணமாக நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, கழிவுகளை அகற்றுதல் என்பது முக்கியமாக பிளாஸ்டிக் மற்றும் அபாயமான பொருட்களினுடைய கழிவுகளை முறையற்ற முறையில் அகற்றுவது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விவசாய நடைமுறைகள் இன்னொரு காரணமாக நாம் சொல்லலாம். விவசாயத்திலே பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம். உரங்களின் பயன்பாடு என்பது நீரை மாசுபடுத்துவதற்கு வழிவகுக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய உணவு பண்டங்கள் எல்லாம் விஷத்தன்மைகளாக மாறிவிட்டன என்பதையும் நாம் எல்லாம் அறிவோம். அது மட்டுமல்ல, சுரங்க தொழில் என்பதும் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. கனிமங்களை வெட்டி எடுக்கும் பொழுது சுற்றுச்சூழல் அமைப்புகளை சேதப்படுத்துகிற சூழலில் நச்சுக்களை உருவாக்குகிற இந்த சுரங்க தொழிலும் ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம். இந்த காரணங்களை நாம் ஆய்வு செய்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால் பல விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, காற்று மாசுபாடு என்பது மனிதனிடையே சுவாச நோய்களையும் புவி வெப்பமடைவதையும் உருவாக்குகிறது. நீர் மாசுபாடு என்பது இன்னொரு விளைவு. நீர் மாசுபடும் போது நீரை நம்பி இருக்கிற மனிதர்களும், நீரை சார்ந்து வாழ்கிற மீன் இனங்கள் போன்ற உயிரினங்களும், மனித ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது. மண் மாசுபாடு, சாயில் பொல்யூஷன் என்று சொல்லக்கூடியது, தாவர வளர்ச்சியவே தடுக்கிறது. தாவர வளர்ச்சி தடைபடும் பொழுது விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய உற்பத்தியின் அளவும் குறையும். இன்னொரு விளைவு என்னவென்றால், பல்லுயிர் இழப்பு, பயோடைவர்சிட்டி லாஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைத்து சுற்றுச்சூழல் சேவைகள், நாம் சுற்றுச்சூழலிலிருந்து தான் காற்றை பெறுகிறோம், சுற்றுச்சூழலிலிருந்து தான் நீரை பெறுகிறோம், சுற்றுச்சூழலிலிருந்து தான் பல சேவைகளை பெறுகிறோம். இந்த சேவைகள் எல்லாம் பல்லுயிர் இழப்பினால் நாம் இழக்க வேண்டிய அபாயம் ஏற்படும். காலநிலை மாற்றம் என்பது மற்றொரு விளைவு. காலநிலை மாற்றத்தால் தீவிர வானிலை நிகழ்வுகள் ஏற்படலாம். கடல் மட்டம் உயர்ந்து நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இத்தகைய சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நாம் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவேதான் சர்வதேச சுற்றுச்சூழல் சுகாதார தினம் என்பது செப்டம்பர் 26 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது.
இப்போ இந்த சுற்றுச்சூழல் மாசடைறதுல வந்து மக்களோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு?
மக்களினுடைய செயல்பாடு தாங்க முக்கியமான காரணம். ஏன்னா மக்கள் நம்ம வீடுகளில் இருக்கும்போது நம்முடைய நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கிறது. இதுவே பொது இடங்களில் நாம் செய்கிற நடவடிக்கைகள் வேறு விதமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு பார்க்குக்கு போனோம் அப்படின்னா அங்கு தின்பண்டங்களை நாம் உபயோகிக்கிற போது அந்த தின்பண்டங்களில் ஏற்படுகிற கழிவுகளை நாம் குப்பை தொட்டியில் போடுவதில்லை, ஆங்காங்கே தரைநிலை வீசிடுகிறோம். ஆனால் வீடுகளில் இருக்கும்பொழுது நம்மளுடைய கழிவுகளை ஒரு தாளிலோ அல்லது ஒரு தட்டிலோ வைத்து குப்பை தொட்டியில் முறையாக போடுவதை கடைபிடிக்கிறோம். ஏனென்று சொன்னால் பொது இடம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்ற ஒரு காரணம், நம் வீட்டில் இருக்கும்போது இது நம் இடம், நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கு என்பது மக்களிடையே இருக்கிறது. மனிதனுடைய நடவடிக்கைகள் பல்வேறு வகைகளிலே சுற்றுச்சூழலை மாசுபடைய செய்யும். உதாரணமாக நாம் பல கழிவுகளை வெளியேற்றுகிறோம். வீடுகளிலிருந்து நீர் வடிவிலான கழிவுகள், திடவ வடிவிலான கழிவுகள் எல்லாம் நாம் வெளியேற்றுகிறோம். அதிலிருந்து பசுமை இல்ல வாயுக்கள் என்ற கழிவுகள் வாயுக்கள் உருவாகின்றன. உதாரணமாக கரியமில வாயு, கார்பன் டை ஆக்சைடு, மோனாக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, நீராவி உருவாதல் போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் என்பது தோன்றுவதன் மூலமும் மனிதனுடைய பங்கு சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, மனித நடவடிக்கைகள் என்பது அதிகப்படியான நுகர்வை சார்ந்து இருக்கிறது. நாம் பொருட்களையும் பணிகளையும் அதிகமாக நுகர்கிறோம். எதிர்காலத்தை பற்றி நாம் எந்தவித கவலையும் கொள்ளாமல் இப்பொழுது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் நாம் அதிகமான பொறுப்பில்லாத நுகர்வை செய்கிறோம். இது எதிர்காலத்தை பாதிக்கும். நீடித்த வளர்ச்சிக்கு உதவாத நடைமுறைகளை பின்பற்றுகிறோம். அதாவது நாம் இப்போது என்ன பயன்களை பெறுகிறோமோ அந்த பயன்கள் நம்முடைய சந்ததிக்கும் எதிர்காலத்தில் பெற வேண்டும் என்ற மனப்பான்மையை ஒழித்து விட்டு அதிலிருந்து விலகி நாம் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனப்பார்வையில் செயல்படுவதுதான் நீடித்து வளர்ச்சிக்கு உதவாத நடைமுறை என்று நாம் சொல்லலாம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கருத்தில் கொள்ளாமல் பல நடவடிக்கைகளை நாம் செய்கிறோம். எனவே மனிதன்தான் சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் மிகப்பெரிய பங்கு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இப்போ இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறதுனால காலநிலையில வந்து ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வகையில இருக்காங்க?
நிச்சயமாங்க, காலநிலை மாற்றம் ஏற்படுது. நம்ம கண்கூட பார்க்கிறோம்ல, புவியியல் நேர அளவீடுகளில் நிகழும் இயற்கையான நிகழ்வு என்பது காலநிலை மாற்றம் என்று சொல்கிறோம். காலநிலை என்பது ஒரு நீண்ட கால மாற்றம். உதாரணமா தட்ப வெப்பநிலை என்று நம்மளாம் தெரியும், பயன்படுத்துவோம் அந்த பதத்தை. அதே மாதிரி காலநிலை என்ற ஒரு கருத்தவையும் நாம் பயன்படுத்துறோம். தட்ப வெப்பநிலை என்பது ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ ஒரு நாளைக்கோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல மாற்றம் ஏற்பட்டால் அதை வந்து நம்ம டெம்பரேச்சர் என்ற ஆங்கில வார்த்தையில் சொல்கிறோம். அந்த தட்ப வெப்பநிலை ஒரு நீண்ட நெடிய காலத்தில் மாற்றம் நிகழ்கிற போது அதை நம்ம கிளைமேட் என்று சொல்கிறோம். அந்த கிளைமேட் மாறுகிற போது மனிதனுடைய நடவடிக்கையே மாறுகிறது, இயற்கையினுடைய நிகழ்வுகள் எல்லாம் மாறி போகின்றன. இந்த காலநிலை மாறுவது என்பது இயற்கையான காலநிலை மாறுபாடாக இருக்கலாம். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எரிமலை வெடிப்புகள் என்பது காலநிலை மாறுபாடு இயற்கையாக நடைபெறுகிறது. சூரிய மாறுபாடுகள், பூமியின் சுற்றுப்பாதையில் ஏற்படும் மாற்றங்கள், இவையெல்லாம் காலநிலை மாற்றத்தினுடைய இயற்கை வடிவங்கள் என்று நாம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, மனிதனுடைய தூண்டப்பட்ட காலநிலை மாற்றம் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலநிலை மாற்றம் என்பது முதன்மையாக கடந்த ஆண்டுகளில் நாம் பார்த்தமையானால் பெரும்பாலும் மனித நடவடிக்கைகளால் ஏற்படுகின்றன. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுவதன் மூலமாக ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்து காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. பூமிக்குள் இருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருட்களான நிலக்கரி, எண்ணெய், இயற்கை எரிவாயு போன்றவற்றை நாம் பயன்படுத்துவது என்பதும் மற்றொரு காரணமாக அமைகிறது. காடுகளை அழித்தல், தொழில்துறை சார்ந்த பல்வேறு செயல்முறைகள் மூலமாக வெளியிடக்கூடிய கழிவுகள் என்பதெல்லாம் அந்த கழிவுகளை எரிக்கும் போது ஏற்படுகிற இந்த பசுமை இல்ல வாயுக்களும் மனிதனால் தூண்டப்பட்ட காரணியாக நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த மாற்றம் ஒரு துரிதமான மாற்றமாக இருக்கிறது. வளிமண்டலத்தில் பசுமை இல்ல வாயுனுடைய செறிவு என்பது அதிகரிக்க அதிகரிக்க பூமியினுடைய ஒரு தட்பவெப்ப நிலையும் மாறும். உலக வெப்பநிலை என்பது உயரக்கூடிய ஒரு அபாயம் என்பது இருக்கிறது. எனவே இயற்கையான காரணங்களாலும் மனிதனால் தூண்டப்பட்ட காரணங்களாலும் இவை இரண்டும் சேர்ந்து ஏற்படுத்துகிற துரிதமான மாற்றத்தினாலும் காலநிலை மாறி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அது மட்டும் இல்லாம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம காலத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து என்ன மாற்றங்கள் செய்தா நல்லா இருக்கும். அதே நேரத்துல அரசும் வந்து பல்வேறு விழிப்புணர்வுகள் நம்மளுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாகவும் பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளும் மாணவ மாணவிகள் கொண்டு எல்லா வகையிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன மேலும் செய்தா என்ன நல்லா இருக்கும்?
ரொம்ப சிறப்பான கேள்விங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை மக்களிடையே பரப்புவது என்பதுதான் இந்த சர்வதேச சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தினுடைய நோக்கம் என்பதை நான் ஏற்கனவே உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நாம் செய்வதற்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் எடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பதும் அதனுடைய பங்கும் பிரதானமானது என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டாலும் கூட தனி மனிதனாக நாம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. கழிவுகளை நாம் குறைக்கலாம். கழிவுகளை வெளியேற்றுவதனுடைய அளவை குறைப்பதன் மூலமாகவும் அந்த கழிவுகளை மறு பயன்பாட்டுக்கு உட்படுத்துவதன் மூலமாகவும் மறுசுழற்சி செய்வதன் மூலமாகவும் நாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபடலாம். அதாவது 3R என்று சொல்லுவோம். ரெடியூஸ், ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள் என்று சொல்லுவோம். கழிவுகளை குறைத்தல், கழிவுகளை மறு பயன்பாட்டுக்கு உட்படுத்துதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற அடிப்படையில இந்த முன்னெச்சரிக்கை முக்கியமானது. இதோடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளான ஆதாரங்களை ஊக்குவிக்கலாம். நல்ல உதாரணம், நாம் மின்சாரத்தை பயன்படுத்துகிற போது சூரிய ஒளியை இருந்து தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துவது என்பது இத்தகைய நடவடிக்கைகளை நாம் உள்ளடக்கலாம். இத்தோடு நிலையான விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் வனத்தை வளர்க்கக்கூடிய நடைமுறைகளை செய்வதும் இன்னொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை நான் சொல்ல விளைகிறேன். நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் மற்றும் நீர் மாசுபாட்டை குறைத்தல். நாம் நீர் மாசுபாடுவதை தற்போதைய காலகட்டத்தில் குறைக்கலாம். நம்மளுடைய நடவடிக்கைகளையும் நம்மளுடைய நுகர்வு நடவடிக்கைகளையும் நம்முடைய உற்பத்தி நடவடிக்கைகளையும் நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளையும் மாற்றியமைப்பதன் மூலமாக நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதும் அதனால் ஏற்படுகிற மாசுபாட்டை குறைக்கவும் நாம் செய்வதன் மூலம் ஒரு முன்னெச்சரிக்கையாக செயல்படலாம். இப்போது பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும். நாம் வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் பாதுகாக்கிற முயற்சிகளுக்கு நாம் ஆதரவு அளிக்காவிட்டால் அது சாத்தியமாகாது. எனவே வளங்களை பாதுகாக்கிற முயற்சிகளுக்கு நாம் ஆதரவு அளிக்க வேண்டும். இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வாழ்விடங்கள் என்று சொன்னால் இயற்கையாக விலங்குகள் வாழ்கின்றன, இயற்கையாக பறவைகள் வாழ்கின்றன, பரப்பன ஊர்வன என்பதெல்லாம் வாழ்கின்றன. இந்த இயற்கையாக வாழ்விடங்களை நாம் பாதுகாப்பதன் மூலமாகவும் பல்லுயிர் வாழ்விடத்தை நாம் பாதுகாக்கலாம். இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை நான் சொல்ல விளைகிறேன். இதோடு மாசுபாட்டை குறைப்பதற்கான கொள்கைகளை வகுப்பதும் நீங்க சரியா சொன்னீங்க. அரசினுடைய பங்கு என்பது இதில் முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது. எந்தெந்த வழிகள் எல்லாம் மாசுபாட்டை குறைக்கலாம், அத்தனைய கொள்கைகளை உருவாக்குவது, ஒழுங்குமுறைகளை நாம் வகுப்பது என்பதையும் அதை மக்களிடையே கட்டாயப்படுத்துவது என்பதும் இன்னொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதை பண்பலை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன, அதே நேரத்துல அது நம்ம எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, மனிதர்களான நாம அதுக்கு வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்தது, சுகாதாரமான வாழ்க்கை வாழ்வதற்கு சுற்றுச்சூழல் நம்ம வந்து எந்த அளவுக்கு தூய்மையா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற இன்றைய தினம் இதை பற்றி சிறப்பான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சபா மனமார்ந்த நன்றியும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நானும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் சார்பாக புதுகை பண்பலை நேயர்களுக்கும் புதுகை பண்பலை நிர்வாகத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை உலக சுகாதாரமான சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் என்ற தலைப்பில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கே சதாசிவம் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.